அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. இன்று ஆண்டின் பொது காலம் 31 ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம். முதல் வாசகம் திருவழிபாட்டு நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7 வசனங்கள் 2-4 மற்றும் 9-14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வரக் கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ராயல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள், அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்தும் மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் நான்கு உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமென், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன, ஆமென் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கிக் கொண்டவர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 24.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 1-3 முடிய. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் தம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரைப் போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 28 முதல் 34 முடிய. அவர்கள் வாதாடிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறிக் கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இரையாட்சியினின்று வெகு தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, உண்மையான அன்பு எது என்பதையும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றியும் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இளைஞன் ஒருவன் சாலையோரம் நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த பக்கமாய் அழகான வாலிப பெண் ஒருத்தி வந்தாள். அவளை பார்த்த அந்த இளைஞன், நீ ரொம்ப அழகாய் இருக்கிறாய், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்றான். அதற்கு அந்த பெண், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து என் தங்கை இந்த வழியாக வருவாள். அவள் என்னை விட அழகானவள். அவளிடம் உன் விருப்பத்தை கூறு என்று சொல்லிவிட்டு அந்த பெண் சென்று விட்டாள். இந்த இளைஞனும் காத்து கொண்டு நின்றான். சிறிது நேரம் கழித்து தங்கை வந்தாள். ஆனால் அவன் எதிர்பார்ப்பிற்கு மாறாக கருப்பாக அசிங்கமாக இருந்தாள். இதை பார்த்தவுடன் வேகமாக ஓடிச் சென்ற அந்த இளைஞன் முன்னால் சென்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்து, நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று சொன்னபோது அந்த பெண்ணும், நீயும்தான் என்னை ஏமாற்ற முயற்சித்தாய், என்னை நீ அன்பு செய்வது உண்மையானால் என் தங்கைக்காக காத்து நின்றிருக்கக்கூடாதே என்றாளாம். தொழில்நுட்பமும் தொலை தொடர்பும் வளர்ந்துவிட்ட இன்றைய சூழ்நிலையில் அன்பானது கொச்சைப்படுத்தப்படுகிறது. கூட வாழும் நபர்களை தங்களுடைய சுய தேவைகளுக்காக பயன்படுத்தி அவர்களை முழுமையாக அன்பு செய்யாத நிலையை எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பொருட்களை பயன்படுத்தி மனிதர்களை, அதாவது அவர்களது அன்பை சம்பாதி என்ற கோட்பாடு நிலவி வந்தது. இன்றோ மனிதர்களை பயன்படுத்தி பொருட்களை சம்பாதி என்ற கோட்பாடு நிலவுகிறது. இப்படிப்பட்ட கோட்பாடு பயன்படுத்தி தூக்கி எறி, அதாவது ஆங்கிலத்திலே யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்வார்கள். இந்த நுகர்வு கலாச்சார கோட்பாட்டின் எச்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அன்பு கொச்சைப்படுத்தப்படும் சூழ்நிலையில் அல்லது அன்பை பற்றிய ஒரு தெளிவில்லாத காலகட்டத்தில் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை கடவுள் அன்பு மற்றும் பிறரன்பு கட்டளைகள் வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியில் இரண்டு கட்டளைகளை பார்க்கின்றோம். ஒன்று கடவுள் அன்பு, இரண்டாவது பிறரன்பு. கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வது என்றால் என்ன பொருள்? இதயம் அன்பின் இருப்பிடம், பாச உணர்வின் பிறப்பிடம். எனவே முழு இதயத்தோடு அன்பு செய்தல் என்றால் ஒருவர் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் முழுமையான விதத்தில் நிபந்தனைகள் எதுவுமின்றி இறைவனுக்கு கொடுக்க வேண்டுமென்று பொருள். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கும்போது, அவரிடமிருந்து நல்லவற்றை பெறும்போது கடவுளை அன்பு செய்வதும், துன்பம் வரும்போது கடவுளை சபிப்பதும் முழுமனத்தோடு அன்பு செய்வதற்கான அடையாளங்கள் அல்ல. எனவே வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் மட்டில் மாறாத அன்பை காட்ட அழைக்கப்படுகின்றோம். அடுத்தபடியாக கடவுளை முழு அறிவோடு அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இதன் பொருள் என்ன? நாம் அறிவு அளவில் கடவுளை முழுமையாக புரிந்து கொண்டு அவரை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். பல வேளைகளில் கடவுளை பற்றிய நமது புரிதல்கள் தவறானவைகளாக, எதிர்மறையானவைகளாக இருக்கின்றன. கடவுளை கோபக்காரராக, தண்டிப்பவராக, பயமுறுத்துவராக பல வேளைகளில் பார்க்கிறோம். நாம் உண்மையான கடவுளை வழிபடுவதை விட கடவுள் என்று எதை கருதுகின்றோமோ அந்த கருத்தாக்கத்தையே வழிபடுகின்றோம். பெரும்பாலும் இப்படிப்பட்ட கருத்தாக்கங்கள் அல்லது நமது புரிதல்கள் சரியானவைகளாக இருப்பதில்லை. இப்படிப்பட்ட தவறான புரிதல்கள் காரணமாக கடவுளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். கடவுளை பற்றிய இப்படிப்பட்ட தவறான எதிர்மறையான புரிதல்கள் நம்முடைய வாழ்வுக்கு வளமை சேர்ப்பதில்லை. மேலும் இப்படிப்பட்ட தவறான புரிதல்களுடன் கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வது என்பதும் இயலாத காரியம். எனவே கடவுளை முழுமையாக அன்பு செய்ய அவரை பற்றிய முழு அறிவு அவசியம். அதாவது கடவுளை நம் அறிவு அளவில் முழுமையாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படும் செய்தி. இரண்டாவது, பிறர் அன்பு. கூட வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்வது என்பது சாதாரண காரியமல்ல என்று ஆங்கில கவிஞர் ஜி கே செஸ்டர்டன் சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், இரண்டு பேரை அன்பு செய்ய வேண்டும் என விவிலியம் சொல்லுகிறது. ஒன்று நமக்கு அடுத்திருப்போரை, மற்றொன்று நமது பகைவர்களை. விவிலியம் அவ்வாறு சொல்ல காரணம், இந்த இரண்டு பேரும் பெரும்பாலும் ஒரே நபரே என்று இரு நபர்கள் அல்ல. அதாவது நமது பகைவர்கள் அடுத்திருப்பவர்களை ஒழிய எங்கோ இருப்பவர்கள் அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இருப்பவர்களை அன்பு செய்ய வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பிறரன்பு கட்டளையில் கடவுள் வெளிப்படுத்துகிறார். நீ உன்மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இந்த பிறரன்பு கட்டளை. அதாவது அடுத்திருப்பவரை அன்பு செய்வதற்கு அவசியமானதாகவும் அடிப்படையானதாகவும் இருப்பது நம்மை நாமே அன்பு செய்வது. நம்மை அன்பு செய்தால்தான் அந்த அன்பை பிறருக்கு காட்ட முடியும். வேறு வகையில் சொல்லப்போனால், நாம் பிறரை அன்பு செய்யாததற்கு காரணம் நம்மை நாம் அன்பு செய்யாமல் இருப்பதுதான். தங்களையே அன்பு செய்யாத நபர்கள் இந்த உலகில் யாரும் இருக்க முடியுமா என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். பதில் நிச்சயமாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, எக்கச்சக்கமாய் இருக்கிறார்கள் என்பதே. தங்களிடம் உடல் அழகு இல்லை என்றும், தங்களிடம் திறமைகள் இல்லை என்றும் குறைபட்டுக் கொண்டு தங்களையே நொந்து கொள்வோர் எத்தனை எத்தனையோ பேர். வேண்டாத நபரோடு மகிழ்ச்சி இல்லாமல் காலமெல்லாம் ஒரே வீட்டில் வாழ்வதைப் போல, தங்களது உடல் மற்றும் திறமைகள் மட்டில் நிறைவடையாமல் அவற்றை குறித்து தாழ்வாக எண்ணி தங்களுடைய உடலோடு வேண்டா வெறுப்பாக மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போர் எத்தனையோ பேர். இத்தகைய பின்னணியில் இன்றைய உளவியல் கூறும் கருத்து சிந்திக்கத்தக்கது. நம்மை எந்த அளவிற்கு நாம் ஏற்று அன்பு செய்கிறோமோ அதே அளவிற்குத்தான் நாம் பிறரை ஏற்று அன்பு செய்ய முடியும். நம்மை நிறைவுடையவர்களாக, மாண்புள்ளவர்களாக கருதினோம் என்றால் பிறரையும் நிறைவுள்ளவர்களாக, மாண்புள்ளவர்களாக கருதுவோம். நம்மை குறையுள்ளவர்களாக, தாழ்வானவர்களாக மதிப்பிட்டோம் என்றால் பிறரையும் அவ்வாறே மதிப்பிடுவோம். எனவே நம்மை சரியாக மதிப்பிடுவதும், நம்மை ஏற்றுக்கொள்வதும், நம்மை அன்பு செய்வதும் பிறரன்புக்கு அடிப்படையானது என்பதை புரிந்து கொண்டு, நமது நிறை குறைகளோடு, பலங்கள் பலவீனங்களோடு, வல்லமை வலுவின்மைகளோடு நம்மை முழுமையாக ஏற்று அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். அது சரி, நம்மை அன்பு செய்வது சுயநலம் இல்லையா? இல்லை என்பது தெளிவான பதில். எப்படி என்று கேட்கிறீர்களா? மேற்கூறிய சிந்தனைகளை மனதிலிருத்தி நீங்களே தொடர்ந்து சிந்தியுங்கள், பதில் கிடைக்கும். கட்டளைகள் இரண்டு கடவுள் தந்தது, நாம் களிப்போடு வாழ கடவுள் தந்தது. சட்டமாய் இவற்றை அணுக வேண்டாம், வாழ்வில் திட்டமாய் கொண்டு நாளும் வாழ்வோம்.
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்களின்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், யாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உமை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக் கொள்வீராக. குறிப்பாக இலங்கையில் அநீதி செயல்களால் அவதிப்படும் எங்கள் தமிழின மக்களை கண்ணோக்கி பாரும். உங்கள் மேலே நாவியை பொழிந்து உங்களை வெற்றி பெற செய்வேன் என்று எசையா இறைவாக்கினர் வழியாக மொழிந்த எங்கள் தெய்வமே, இலங்கையில் மற்றும் மற்ற இடங்களில் அகதிகளாக சென்றுள்ள எங்கள் அன்புக்குரிய தமிழின மக்களின் வாழ்வு மீண்டும் செழிப்பாக மாறச் செய்யும். அவர்கள் இழந்ததை திரும்ப பெறுவார்களாக. நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் அவர்கள் மேலிறங்கட்டும். இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உமை வேண்டுகிறோம் இறைவா. எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உமை வேண்டுகிறோம். ஆமேன்.
எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடுவே தந்த தெய்வம் நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே.
ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே.
எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திடு பரிசுத்த ஜீவியமே.
ஆனந்தம் ஆனந்தமே, பல்லும் பகலிலும் பாடிடுவே.
இயேசுவே எந்த நாருயிரே,
இயேசுவே எந்த நாருயிரே.
பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணமாஸ்தியும் நீ நல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணமாஸ்தியும் நீ நல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே.
ஆனந்தம் ஆனந்தமே, பல்லும் பகலிலும் பாடிடுவே.
இயேசுவே எந்த நாருயிரே,
இயேசுவே எந்த நாருயிரே.
இயேசுவே எந்த நாருயிரே,
இயேசுவே எந்த
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.